வணக்கம். தினமலர் 10 மணி செய்திகள். ரஷ்ய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் உள்ள அணுமின் நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. இதில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ட்ரோன் தாக்குதலால் அணுமின் நிலையத்தில் அணு கதிர்வீச்சு எதுவும் ஏற்படவில்லை என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நல்லக்கண்ணு உடல்நிலையில் முன்னேற்றம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சில தினங்களுக்கு முன் வீட்டில் தவறி விழுந்தார். தலையில் காயம் பட்டதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். டாக்டர்கள் குழுவினர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் மற்ற பிரச்சினைகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். ஓரிரு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் என மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது.
பிரதமர் மோடியை சந்திக்க இந்தியா வரும் ஜெலன்ஸ்கி. உக்ரைன் நாட்டு தேசிய கொடிநாள் விழா டெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட உக்ரைன் தூதர் அலெக்சாண்டர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைத்திருப்பதை நினைவுபடுத்தி பேசினார். இதனை ஏற்று உக்ரைன் அதிபதி ஜெலன்ஸ்கி இந்தியா வர சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய ராஜ்நாத் சிங். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் கனமழை பெய்தது. வெள்ளத்தில் சிக்கி 60 பேர் பலியாகினர், பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் ஜம்முவில் உள்ள அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் சென்றார். ஜம்முவில் கவர்னர் மனோஜ் சின்ஹா ராஜ்நாத் சிங்கை வரவேற்றார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ராஜ்நாத் சிங் ஆறுதல் கூறினார்.
முதல் சபாநாயகர் மாநாடு டில்லியில் துவங்கியது. டில்லியில் முதல் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்தார். 2 நாள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டை வாழ்த்தி மத்திய பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசினார். பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகள் ஜனநாயகத்தின் மையப்புள்ளிகளாக உள்ளன. அவை முறையாக செயல்படவில்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழும். அந்த சபைகள் துடிப்பாக செயல்படுவது மிகவும் முக்கியம். பார்லிமெண்டில் கருத்து மோதல்கள் இல்லாவிட்டால் வேறு எங்கு இருக்க முடியும்? பல மாறுபட்ட எண்ணங்கள் உள்ளவர்கள் ஒன்று கூடும் இடமாக பார்லிமெண்ட் இருக்கும்போது அவர்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படத்தான் செய்யும். எதிர்ப்பு தெரிவிப்பது சபை உறுப்பினர்களின் உரிமை. அதற்காக அவர்களால் நாட்டின் செயல்பாட்டை தடுத்துவிட முடியாது என கிரண் ரிஜிஜு கூறினார்.
அடக்கி வாசிங்க விஜய் போஸ்டர் ஒட்டி திமுக எதிர்ப்பு. மதுரை பாரபத்தியில் தாவேக்காவின் 2வது மாநில மாநாடு நடந்தது. அதில் பேசிய விஜய் பாரதிய ஜனதா மற்றும் திமுகவை எதிரி கட்சி என்றார். முதல்வர் ஸ்டாலினை அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள் என கூறி திமுக செயல்பாடுகளை விமர்சித்தார். இதனை கண்டிக்கும் வகையில் திமுகவினர் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். மதுரை தெற்கு மாவட்டம் சார்பாக விஜய்க்கு எதிராக நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் விஜயின் கார்ட்டூன் படத்துடன் வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வசனங்கள் இடம்பெற்றுள்ளன.
கோவை மாணவர் அறைகளில் அதிரடி சோதனை, கஞ்சா ஆயுதங்கள் பறிமுதல். கோவையில் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் தனியார் விடுதிகளில் விற்பனை நடப்பதாகவும் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற பெயரில் 410 போலீசார் அதிரடி சோதனையில் இறங்கினர். 90 குழுக்களாக பிரிந்து மாணவர்கள் தங்கியிருந்த விடுதிகளில் குவிந்தனர். கோவில்பாளையம், செட்டிப்பாளையம், மதுக்கரையில் அதிகாலை முதல் சோதனை நடந்தது. அங்கு பல மாணவர்களின் அறையில் கஞ்சா, புகையிலை பொருட்கள் சிக்கின. மாணவர்கள் சிலர் போதைப் பொருட்களை பதுக்கி விற்பதும் யுபிஐ மூலம் பணம் வசூலித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. சில அறைகளில் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களும் சிக்கின. அனைத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மாணவர்களுக்கு எங்கிருந்து சப்ளை செய்யப்படுகிறது, இதன் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகள் யார் என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர்.
இந்திய கிரிக்கெட் வீரர் சதேஷ்வர் புஜாரா ஓய்வு. இந்திய கிரிக்கெட் வீரர் சதேஷ்வர் புஜாரா குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர். 2010 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார். 15 ஆண்டுகளில் 103 டெஸ்ட் போட்டியில் விளையாடி 7195 ரன் எடுத்துள்ளார். இதில் 19 சதங்கள், 35 அரை சதங்கள் அடக்கம். டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனாக திகழ்ந்த புஜாரா பல முக்கிய போட்டிகளில் வெற்றி தேடி தந்துள்ளார். சமீப காலமாக தேசிய அணியில் அவரால் இடம்பெற முடியவில்லை. இந்நிலையில் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக புஜாரா அறிவித்துள்ளார். இந்திய அணிக்காக விளையாடிய சிறப்பான தருணங்களை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். என் கிரிக்கெட் வாழ்வுக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என புஜாரா கூறியுள்ளார்.
விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி தேவை, ஹெச் ராஜா அட்வைஸ். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பாபநாசநாத சுவாமி கோயிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சாமி தரிசனம் செய்தார். அவர் அளித்த பேட்டி, நடிகர் விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி தேவை. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது திமுகவும் காங்கிரசும் தான். விஜய்க்கு கச்சத்தீவு சரித்திரம் தெரியாது. மதுரை மாநாட்டில் அவர் காங்கிரஸை பற்றி எதுவும் பேசவில்லை. கிராம பகுதிகளுக்கு செல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் செயல்பட்டு இரண்டு முறை மாநாட்டுக்காக வெளியே வந்துள்ளார் என்று அவர் சொன்னார்.
ராகுல் மிகவும் ஆபத்தான பாதையில் செல்கிறார், மத்திய அமைச்சர் குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிரதமரை விமர்சித்த போதும், ரஃபேல் குறித்து முட்டாள்தனமாக பேசிய போதும், சீனா நமது நிலத்தை ஆக்கிரமித்ததாக கூறிய போதும் சுப்ரீம் கோர்ட் அவரை திட்டியது. ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி வலுவாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சியின் அடிப்படை கடமைகளை அவர்களால் செய்ய முடியவில்லை. ராகுல் மிகவும் ஆபத்தான பாதையில் செல்கிறார். பல இடதுசாரி அமைப்புகள், காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவிற்கு எதிராக சதி செய்து வருகின்றன. ராகுலும் காங்கிரசும் அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நாட்டை பலவீனப்படுத்தி வருகின்றனர். இது மிகவும் கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார்.
குப்பை தொட்டியில் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவு, தனியார் மருத்துவமனைக்கு அபராதம். மதுரை மாநகராட்சியில் குடியிருப்புகள், சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் வீடுகளில் சேரும் குப்பையை மட்டும் கொட்ட வேண்டும். மருத்துவமனைகளின் மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான முறையில் தரம் பிரித்து அவர்களிடம் வந்து சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்நிலையில் மதுரை மாநகராட்சி 35வது வார்டில் உள்ள செண்பக தோட்டம் பகுதியில் உள்ள குப்பை தொட்டிகளில் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தன. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையை கண்டறிந்து ₹1,00,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டனர்.
விஜய் படத்தை ரிலீஸ் செய்ய தியேட்டர் அதிபர்கள் தயக்கம். நடிகர் விஜய் 1993 முதல் செயல்பட்ட நற்பணி இயக்கத்தை 2 முன் தமிழக வெற்றி கழகம் என அரசியல் கட்சியாக மாற்றினார். கடைசி படமாக ஜனநாயகன் இருக்கும், அதன்பின் முழுநேர அரசியலில் ஈடுபடுவேன் என அறிவித்தார். கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். தன் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை எந்த ஒரு கட்சியும் அவருடன் கூட்டணி வைக்க முன்வரவில்லை. இந்த நிலையில் கடந்த 21 மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தினார். அதில் பேசிய விஜய் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். முதல்வர் ஸ்டாலினை வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள் என கூறி கலாய்த்தார். இது திமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 1 வெளியாக உள்ளது. படத்தில் திமுக அரசுக்கு எதிராக விஜய் பஞ்ச் டைலாக் பேசியிருப்பதாக தெரிகிறது. இதனால் படம் வெளியாகும் போது திமுக தரப்பால் படத்துக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடும் என சினிமா விநியோகஸ்தரர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் கருதுகின்றனர். எனவே ஜனநாயகனை திரையிட தியேட்டர் அதிபர்கள் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
வந்தே பாரத் பார்சல் ரயில் தயார், 264 டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லலாம். சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதே தொழில்நுட்பத்தை கொண்டு சரக்குகளை எடுத்துச் செல்ல கூடுதல் சிறப்பு அம்சங்களுடன் வந்தே பாரத் பார்சல் ரயில் தயாரிப்பு பணிகள் கடந்த ஓராண்டாக நடந்து வந்தன. ஒட்டுமொத்த தயாரிப்பு பணிகள் தற்போது முடிந்துள்ளன. மொத்தம் 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் செல்லும் திறன் கொண்டது. 264 டன் சரக்குகள் ஏற்றிச் செல்லலாம். இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது, இணைய வழி வணிக நிறுவனங்கள் தங்களது பொருட்களை அனுப்புவதற்கு தற்போது பெரிய அளவில் விமான போக்குவரத்தையே நம்பி உள்ளன. அவர்களின் வசதிக்காக வந்தே பாரத் பார்சல் ரயில் சேவையை துவங்க உள்ளோம். முதல் ரயில் அடுத்த 2 ஓட துவங்கிவிடும். முதல் கட்டமாக மும்பை, டெல்லி மண்டலங்களில் இயக்க திட்டமிட்டுள்ளோம். தனியார் நிறுவனங்கள் தங்களது பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் எடுத்துச் செல்ல முடியும் என்று கூறினர்.
இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர் சந்திரபாபு நாயுடு. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பு இந்த ஆண்டில் இந்திய பணக்கார முதல்வர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு தொடங்கிய பால் நிறுவனம் தற்போது ₹9,931 crore சொத்து மதிப்பை கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் சந்திரபாபு நாயுடு அரசியலுக்கு வருவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடைசி இடத்தில் உள்ளார். இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் தேர்தலின் போது அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது.
வணக்கம். தினமலர் காலை 10 மணி செய்திகள். எனக்கு 6 மொழிகள் தெரியும், கமல் பெருமிதம். திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் உரையாடல் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல் பேசியதாவது, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டியது கட்டாயம். மத்திய அரசு கல்வியில் கூட்டாட்சி வழங்குவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் மாநில அரசுக்குத்தான் மக்களின் மனநிலையும் கள யதார்த்தமும் தெரியும். நம் மாணவர்கள் 2 மொழிகளில் கற்று தேர்ந்தவர்கள். நடைமுறை தேவைக்கு ஏற்ப மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அதற்கு சிறந்த உதாரணம் நான்தான். நான் பள்ளிக்கு வெளியே இருந்து கூடுதலாக 6 மொழிகளை கற்றுக்கொண்டேன். எனக்கு தேவைப்படும் போது தேவையான மொழிகளை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் என் தாய்மொழி தமிழ்தான். இன்றைய தொழில்நுட்ப உலகில் நிகழ்நேர மொழிபெயர்ப்பு சாதனங்கள் அதிகம் வந்துவிட்டன. எனவே மொழி திணிப்பு என்பது தேவையற்றது என்று கமல் பேசினார்.
தமிழகத்தில் திமுகவுக்கு யாரும் போட்டியில்லை, அமித்ஷாவுக்கு அமைச்சர் நேரு பதில். நெல்லை பாளையங்கோட்டையில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் படிப்பதற்காக முதல்வர் படிப்பகம் அமைக்கப்பட உள்ளது. இதன் கட்டுமான பணிகளை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் நேரு ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். அப்போது நேரு அளித்த பேட்டி, நெல்லையில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுகவை வேரோடு பிடுங்கி அகற்றுவோம் என சொல்லியிருக்கிறார். விவசாயத்தில் வேரோடு பிடுங்கி நட்டால்தான் பயிர் நன்றாக விளையும். 15 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா வேரோடு பிடுங்கும் வேலையைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. திமுக கூட்டணிதான் வெற்றி பெற்றது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி அமையும். மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் வருவார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டியே கிடையாது. எதிரில் யார் இருந்தாலும் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்று நேரு கூறினார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 29ஆம் தேதி வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கை, தமிழகத்தில் நேற்று காலை நிலவரப்படி வடக்கு தெற்கு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை சோழிங்கநல்லூர் பிராட்வே பகுதிகளில் தலா 17 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நாளை மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 29ஆம் தேதி வரை மழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் கோயில் உண்டியல் வருமானம் ₹4 crore. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம்பிடித்து தேரிழுத்தனர். பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் விண்ணை அதிர வைத்தது. திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படுகிறது. கோயில் வளாகத்தில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. ரொக்கமாக 4,07,14,233 crore இருந்தது. 1 கிலோ 5 கிராம் தங்கம், 18 கிலோ 164 கிராம் வெள்ளி காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. 1,218 வெளிநாட்டு கரன்சிகளும் இருந்தன.
மக்களின் உயிர்களை காப்பாத்துங்க, முதல்வருக்கு தமிழிசை வேண்டுகோள். சென்னையில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் உடலுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார். அவர் கூறியதாவது, வரலட்சுமியின் மரணம் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 2-3 நாட்களாக செப்பனியிடப்படாத மின்கம்பியை அகற்ற அந்த பகுதி மக்கள் புகார் அளித்திருந்தும் அதை சரி செய்யவில்லை. மழையினால் நீர் தேங்கி அந்த மின்கம்பி தெரியாமல் போனது. அதில் கால் வைத்த உடனேயே வரலட்சுமி உயிரிழந்தார். அவர் உயிர் தியாகம் செய்ததாகவே சொல்ல வேண்டும். மழைநீர் வடிகால்களையும் சாலைகளையும் செவ்வனே செப்பனியிட அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் அன்றாட பிரச்சனைகளை கவனிக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மாநில உரிமை காப்போம் என்ற பிரச்சாரம் மட்டுமே செய்யும் முதல்வர் ஸ்டாலின் முதலில் மாநில மக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்.
இந்திய விண்வெளி பயணம்
புதிய உயரங்களை தொடும் பிரதமர் மோடி உறுதி. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தேசிய விண்வெளி தின விழா நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பேசினார். அவர் கூறியது, கடந்த 2023 நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்து உலக சாதனை படைத்தோம். அதைத் தொடர்ந்து விண்வெளியில் செயற்கை கோள்களை இணைக்கும் டாக்கிங் தொழில்நுட்பத்தில் வெற்றியடைந்துள்ளோம். இந்த தொழில்நுட்ப திறன் கொண்ட உலகின் 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நமது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ளார். அவர் அங்கு தேசிய கொடியை ஏற்றி சாதனை படைத்தார். சமீபத்தில் நான் அவரை சந்தித்த போது அந்த கொடியை என்னிடம் காண்பித்தார். அதை பார்த்து பேரானந்தம் அடைந்தேன். இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தற்பொழுது ஆண்டுதோறும் 5 முதல் 6 பெரிய ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை 50 அதிகரிக்க வேண்டும். அதன் பிறகு வாரத்துக்கு 1 ராக்கெட்டை விண்ணில் ஏவ வேண்டும். வருங்காலத்தில் இந்தியாவின் விண்வெளி பயணம் புதிய உயரங்களை தொடும் என்று மோடி கூறினார்.
எம்ஜிஆருக்கு நிகராக யாரும் கிடையாது, நேருவுக்கு இபிஎஸ் பதிலடி. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூரில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார். அவர் கூறியது, திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாதம் முடிந்துவிட்டது. 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் அறிவித்தனர். 10% கூட நிறைவேற்றவில்லை. எம்ஜிஆருக்கு நிகராக யாரும் கிடையாது, நேருவுக்கு இபிஎஸ் பதிலடி. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூரில் அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி நேற்று பிரச்சாரம் செய்தார். அவர் கூறியது, திமுக ஆட்சிக்கு வந்து 51 மாதம் முடிந்துவிட்டது. 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் அறிவித்தனர். 10% கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் திமுகவினர் 98% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய் சொல்லி வருகிறார்கள். இது தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, கடலெண்ணெய், நல்லெண்ணெய் என அனைத்து விலையும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்டது. கட்டுப்படுத்த அரசுக்கு திறமை இல்லை. சமீபத்தில் அமைச்சர் நேரு பேசிய போது எம்ஜிஆருக்குத்தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது, இப்போது ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று சொன்னார். எம்ஜிஆருக்கு இணையாக யாரும் கிடையாது. எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். அவருக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 2 மாதத்தில் நிறைவேற்றினார்கள். தமிழகத்தில் அப்படியல்ல. ஓட்டுகளை பெறுவதற்கு அழகாக பேசுவார்கள், ஆட்சிக்கு வந்ததும் அந்தர் பெல்ட்டி அடிப்பார்கள். திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டதென்று இபிஎஸ் கூறினார்.
தடைகளை மீறி மதுரை மாநாடு வெற்றி, விஜய் பெருமிதம். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை. மதுரையில் நடந்த தாவேக 2வது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகியிருக்கிறது. எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக மக்கள் கூடும் திடல்கள் எப்போதும் கடல்களாகத்தான் மாறும் என்பதை உணர்ந்து மாநாட்டு பணிகளை சிறப்புடன் மேற்கொண்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி உரமேற்றுவோம், மற்றவற்றை புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு. 1967-1977 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழ் மக்கள் நிகழ்த்தி காட்டப்போவது நிச்சயம் என்று விஜய் கூறினார்.